அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. தவக்காலம் மூன்றாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-8 மற்றும் 13-15 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலைநிலத்தின் மேட்டிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்திச் செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் என்றார். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேயல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேயல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரேயல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 103.
இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் கொரிந்தையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 கொரிந்தியர் 10. இறை வசனங்கள் 1-6, 10-12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படியிருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டிருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகின்றேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இனிய இதயங்களே, இந்த உலகில் 2 வகை மனிதர்களை பார்க்கிறோம். 1, பிறரின் குற்றங்களையே காண்கிறவர்கள். 2, பிறரின் குற்றங்களை தண்டிக்கின்றவர்கள். ஆனால் 3 வகை மனிதர்களும் உண்டு. அவர்கள் வெகு சிலரே. அவர்கள் குற்றம் செய்யாமல் தம்மை காத்துக் கொள்பவர். இது குறை காணும் உலகம், குற்றம் மலிந்த சமூகம். குற்றங்கள் 2 வகைப்படும். 1, தனி மனிதர் குற்றம். 2, சமூக குற்றம். தனி மனிதர் குற்றம் என்றால் தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனுக்கு செய்கின்ற குற்றங்கள். உதாரணமாக, ஒருவனை பற்றி தவறாக நினைப்பது, அவரை பழிவாங்க துடிப்பது, அவரை பற்றி பொறாமைப்படுவது, அவர் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பது. பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தையும் கெடுத்து தீய வழியில் அவனை செலுத்திவிடும். பரிசேயர்களும் சதிசேயர்களும் இதற்கு பெயர் போனவர்கள். லூக்கானர் செய்தியில் பாவியான ஒரு பெண் நறுமண தைலத்தை இயேசுவின் கால்களில் பூசும்போது பரிசேயர் இவ்வாறு நினைத்தனர். அவரை அழைத்த பரிசேயர் இதைக் கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகின்ற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். அடுத்து, பிறரின் சொல்லில் குற்றம் காணுவது என்பது. அடுத்தவர் என்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறார், எங்கே பேசுகிறார் என்று சதா நினைத்து காத்திருப்பது. லூக்கா நற்செய்தியில் இன்னொரு இடத்தில் பார்க்கிறோம், இந்த பரிசேயர்கள் இயேசுவிடம் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டு சோதிக்கிறார்கள். அடுத்து பிறரின் செயலில் குற்றம் காண்பது என்பது, அடுத்தவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார் என்பதை கூர்ந்து கவனிப்பது, பின் அதில் குற்றம் காண நினைப்பது. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வலக்கை சூம்பிய ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் இவர் அவளை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். மேற்கூறியவை அனைத்தும் தனி மனிதனுக்கு இழைக்கப்படும் குற்றங்கள். இவர்களை பற்றி ஆண்டவர் இயேசு சாட்டையடியாக கூறுகிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்களில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன். ஏதினார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்று 190வது குறளிலே நாம் படிக்கின்றோம். அயலாருடைய குற்றத்தை காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலைபெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டோ? இதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கிறது. குற்றத்தை காண்பதை விட தம் குற்றத்தை களைவதே சாலச் சிறந்தது. இதற்கு மனமாற்றம் வேண்டும். மேலோட்டமான மனமாற்றம் அல்ல, ஆழமான மனமாற்றம் வேண்டும். இந்த மனமாற்றம் என்பது பிறரின் குற்றங்களை காண்பதல்ல, மாறாக பிறர் குற்றம் செய்யாமல் தடுப்பது. இது நற்செய்தியின் முதற்பகுதி. நற்செய்தியின் இரண்டாவது பகுதி, ஒருவர் குற்றம் புரியாமல் அக்குற்றங்களை களைந்து திருந்தி வாழ வேண்டும். அப்படி திருந்துவதற்கு இறைவன் வாய்ப்புகளையும் நேரங்களையும் காலங்களையும் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். அதை பயன்படுத்தி நாம் குற்றமற்றவர்களாய் மனம் திரும்பி வாழ வேண்டும். அதைத்தான் இந்த தவக்காலமும் நமக்கு வலியுறுத்துகின்றது. இதை இந்த நற்செய்தியின் அத்திமர ஊமை வாயிலாக இயேசு கூறுகிறார். வரலாற்றிலே எத்தனையோ மனிதர்கள், பாவிகள், குற்றம் புரிந்தவர்கள் மனம் திரும்பி மனம் மாறி கோமான்களாக, மா மனிதர்களாக, மகாத்மாக்களாக, ஞானிகளாக மாறியிருக்கின்றார்கள். மீட்பு வரலாற்றிலே தாவீது குற்றம் புரிந்தார், மனம் வருந்தி அழுதார். இயேசுவின் குல கொழுந்தானார். புதிய ஏற்பாட்டிலே பேதுரு குற்றம் புரிந்தார், மனம் வருந்தி அழுதார், திருச்சபையின் தலைவரானார். மனித வரலாற்றிலே அசோகர் குற்றம் புரிந்தார், மனம் வருந்தினார், புத்த மதத்தை பரப்பினார். திருச்சபை வரலாற்றிலே அகஸ்தினார் குற்றம் புரிந்தார், மனம் வருந்தினார், திருச்சபையின் ஆயரானார், மறை வல்லுநரானார். கடவுள் நம் தந்தை, இரக்கமுள்ள தந்தை, நம்மை மன்னிக்கும் தந்தை. நாம் குற்றம் புரியும் போதெல்லாம் நம்மை மன்னித்து அரவணைத்துக் கொண்டே இருக்கும் தந்தை. நாம் குற்றங்களிலிருந்து விடுபட்டு ஊதாரி மகனைப் போல மனம் மாறி அவரிடம் திரும்பி வர நமக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். வாய்ப்புகளையும் நேரங்களையும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஒருமுறை ஒரு ராணுவ வீரர் ஒரு துறவியை பார்த்து கேட்டார், கடவுள் எப்படி குற்றம் செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார்? அவர்கள் மனம் மாறினாலும் குற்றம் செய்தவர்கள்தானே? அதற்கு துறவி கேட்டார், உன்னுடைய மேலாடை கிழிந்துவிட்டால் அதை தூக்கி எறிந்து விடுவாயா? இல்லை, அதை தைத்து போட்டுக் கொள்வேன் என்றார் அந்த ராணுவ வீரர். அப்போது துறவி, நீ உன்னுடைய இந்த மேலுடையை பற்றி இவ்வளவு கவனமாக இருக்கும்போது கடவுள் தன் சாயலாகவும் பாவனையாகவும் உருவாக்கிய மனிதர் மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருப்பார் என்றார். குற்றம் புரிவது மனித இயல்பு, குற்றம் களைவது புனித பண்பு. எனவே பிறர் குற்றம் காண்பதை விட தம் குற்றம் களைந்து மனம் மாறி நல்லவர்களாக வாழ்வோம்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில் படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காண செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.